It's story time.
ஒரு இளவரசியோட திருமணத்துல எதிர்பாராத விதமா என்ன நடந்துச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. விந்திய மலையோட தெற்கு பகுதியில் மந்திரபுரின்னு ஒரு பெரிய நாடு இருந்துச்சு. அந்த நாட்டோட ராஜா பேரு மகாசேனன். அவனுக்கு திருமண வயதுல ஒரே ஒரு மகள் மட்டும் இருந்தாங்க. அவங்க தான் அந்த நாட்டோட இளவரசி மாலினி. மகாசேனனுக்கு ஆண் வாரிசு கிடையாதுங்கிறதுனால அவனோட மகள் மாலினிய திருமணம் செஞ்சுக்க போறவர் தான் அந்த நாட்டுக்கு அடுத்த ராஜாவா பதவி ஏத்துக்குவாரு அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அதனால மந்திரபுரி நாடே கிடைக்கும் அப்படிங்கிற ஆசையில மாலினிய திருமணம் செஞ்சுக்கிற வாய்ப்புக்காக ஏராளமான இளவரசர்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க. மாலினிக்கும் அது தெரிஞ்சிருந்துச்சு. அதனால தன்னை திருமணம் செஞ்சுக்க போறவர் வீர தீர செயல்களை செய்யற ஒருத்தரா இருக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. தன்னை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு சுயம்பரத்துல கலந்துக்கிறதுக்காக வந்த இளவரசர்களுக்கு அவங்க ஒரு தேர்வையும் தயார் செஞ்சு வச்சிருந்தாங்க. மகாசேனன் ஒரு நாள் மாலினி கிட்ட அவங்க திருமண விஷயமா பேசும்போது மாலினி மகாசேனன் கிட்ட, "எங்கிட்ட ஒரு தேர்வு இருக்கு. அந்த தேர்வுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களத்தான் நான் திருமணம் செஞ்சுக்குவேன்" அப்படின்னு சொல்லி என்ன தேர்வுங்கிறதையும் மகாசேனன் கிட்ட சொன்னாங்க. அவங்க சொன்ன தேர்வை பத்தி கேட்டதும் மகாசேனனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. அவரு பக்கத்துல இருந்த முதலமைச்சரும் ராஜா கிட்ட சொன்னாரு, "சுயம்வரம்ங்கிறது அடிக்கடி நடத்துறதில்ல. நம்ம இளவரசியோட வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை தான் சுயம்வரம் நடத்த முடியும். சுயம்வரத்துல கலந்துக்கிற இளவரசர்களோட வீரத்தை சோதிச்சு பார்க்கறதுக்கு வில்வித்தை, வாள் சண்டை, மல்யுத்தம் இத மாதிரி ஏதாவது நடத்தினா கூட நிறைய இளவரசர்கள் அதுல கலந்துக்குவாங்க. ஆனா இளவரசி மாலினி நடத்த போற தேர்வுல எந்த இளவரசர்களும் கலந்துக்கலன்னா சுயம்வரம் அப்படியே நின்னுடும். ஒரு தடவை சுயம்வரம் நின்னு போச்சுன்னா அதுக்கப்புறம் இளவரசிக்கு திருமணமாகறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவா இருக்கும்" அப்படின்னு சொன்னாரு. அவரு சொன்னதை கேட்டதும் மாலினி சொன்னாங்க, "என்ன திருமணம் செஞ்சுக்க போறவர் தான் இந்த நாட்டுக்கு அடுத்த ராஜா ஆகணும். அப்படி பார்த்தா அவருக்கு ஏற்கனவே ஒரு நாடு இருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்ல. அதனால இந்த போட்டியில இளவரசர்கள் மட்டும் இல்லாம தகுதி இருக்கிற யாரும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுங்க. எனக்காக உயிரை விட கூட தயங்காத ஒரு இளைஞன் இந்த போட்டியில கலந்துகிட்டு கண்டிப்பா ஜெயிப்பான். ஆனா நான் சொல்ற மாதிரிதான் இந்த போட்டி நடக்கணுங்கிறதுல நான் ரொம்பவே உறுதியா இருக்கேன்" அப்படின்னு சொன்னாங்க. இப்ப முதலமைச்சர் ராஜா கிட்ட சொன்னாரு, "நாம தேர்வோட விவரங்களை பத்தி முன்னாடியே சொன்னா எந்த ஒரு வீரனும் போட்டியில கலந்துக்கவே மாட்டாங்க. அதனால என்ன தேர்வுங்கிற விவரங்களை சொல்லாம சுயம்வரத்துல ஒரு தேர்வு மட்டும் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்பதான் சுயம்வரத்துல கலந்துக்கிறதுக்கு பல நாடுகள்லேருந்தும் இளவரசர்கள் வருவாங்க" அப்படின்னு சொன்னாரு. முதலமைச்சரோட இந்த யோசனைப்படியே இளவரசியோட சுயம்வரத்துக்கான அறிவிப்பும் வெளியாச்சு. இந்த மந்திரபுரி நாட்டோட தலைநகரத்துக்கு பக்கத்துல சிங்கப்புரின்னு ஒரு சின்ன ஊர் இருந்துச்சு. அந்த ஊர்ல தாமரைவாணன்னு ஒரு இளைஞன் இருந்தான். பிறக்கும் போதே அவனுக்கு ரெண்டு கைகளும் இல்ல. அதனால அவன் தன்னோட வேலைகளுக்கே வேற யாராவது ஒருத்தரை சார்ந்து இருக்கிற மாதிரி இருந்துச்சு. தாமரைவாணனோட அம்மா உயிரோட இருந்த வரைக்கும் அவனை கண்ணும் கருத்துமா நல்லபடியா பார்த்துக்கிட்டாங்க. ஆனா தாமரைவாணனுக்கு 5 வயசாகும் போது ஒரு நாள் அவங்க அம்மா நோய் வந்து இறந்து போனதும் அவங்க அப்பா 2வது திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அவங்க திருமணமாகி அந்த வீட்டுக்கு வந்ததுலேந்தே 2 கைகளும் இல்லாத தாமரைவாணன அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதனால அவனுக்கு ஒழுங்கா சாப்பாடு கூட போடாம அவனை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. தாமரைவாணனும் அவங்களோட கொடுமையெல்லாம் தாங்கிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இப்ப ஒரு இளைஞனாயிட்டான். ஒவ்வொரு தடவை அவங்க தாமரைவாணன் கிட்ட, "நீ எல்லாம் எதுக்கு உயிரோட இருக்க? நீ உயிரோட இருக்கிறதுனால யாருக்கு என்ன லாபம்?" அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது தாமரைவாணனுக்கு தன்னோட வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறதா அவங்களுக்கு எப்படியாவது நிரூபிக்கணும் அப்படின்னு தோணும். ஆனா 2 கைகளும் இல்லாம தன்னோட அன்றாட வேலைகளுக்கே மத்தவங்களை சார்ந்து இருக்கிற தாமரைவாணனால அதை எப்படி நிரூபிக்கிறதுன்னு தான் தெரியாம இருந்துச்சு. இந்த நேரத்துல தான் இளவரசியோட திருமண அறிவிப்பும் வெளியாச்சு. ஒரு தேர்வு வச்சு அந்த தேர்வுல ஜெயிக்கிறவங்க தான் இளவரசிய திருமணம் செஞ்சுக்க முடியும் அப்படின்னு அறிவிச்சாங்களே தவிர அது என்ன தேர்வுங்கிறத சொல்லாமலே விட்டுட்டாங்க. நாட்டுல இருந்த மக்கள் எல்லாரும் அது வில்வித்தையா இருக்குமா இல்ல வாழ் போரா இருக்குமா மல்யுத்தமா இருக்குமான்னு ஆளாளுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சதை பேசிக்கிட்டு இருந்தாங்க. சுயம்வர நாள் நெருங்க நெருங்க அது என்ன தேர்வா இருக்கும் அப்படிங்கிற ஆர்வம் பொதுமக்களுக்கும் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. அதனால இளவரசியோட சுயம்வரத்தை பார்க்கறதுக்காக ஏராளமான பொதுமக்கள் மந்திரபுரி நாட்டோட தலைநகரத்துல கூடினாங்க. தாமரைவாணனும் அது என்ன போட்டி அதுல யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணத்துல அவனும் தலைநகரத்துக்கு வந்திருந்தான். கோட்டை மதில் சுவருக்கு வெளிய ஒரு சின்ன இடத்துல மூணு வரிசைகளா கத்திகளை சொருகி வச்சிருந்தாங்க. அந்த கத்திகளுக்கு நடுவுல 4 அடி அளவுக்கு காலியான ஒரு இடம் இருந்துச்சு. முதலமைச்சர் அங்க கூடியிருந்த எல்லார்கிட்டையும் இந்த போட்டி இளவரசர்களுக்கானது மட்டும் இல்ல, யார் வேணா இதுல கலந்துக்கலாம். கோட்டை மதில் சுவருக்கு மேல இருந்து இந்த மூணு வரிசை கத்திகளையும் தாண்டி காலி இடத்துல காயம்படாம குதிக்கணும். இந்த போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்குத்தான் இளவரசி மாலினியோட திருமணம் நடக்கும் அப்படின்னு சொன்னாரு. அவரு சொன்னதை கேட்ட உடனே அங்க இருந்த இளவரசர்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. கோட்டை மதில் சுவரோட உயரம் கிட்டத்தட்ட 30 அடி இருக்கும். என்னதான் நடுவுல காலியான இடத்துல நிறைய மணலை கொட்டி வச்சிருந்தாலும் 30 அடி உயரத்திலேந்து கீழே குதிக்கிறது ரொம்பவே ஆபத்தானது அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அது மட்டும் இல்லாம 3 வரிசை கத்திகளை தாண்டி காயம்படாம வேற குதிக்கணும். இதுல ஏதாவது காயம் ஏற்பட்டா வாழ்நாள் முழுக்க ஊனத்தோட இருக்கிற மாதிரி ஆயிடும். அதனால இந்த போட்டியில பங்கெடுத்துக்கிறதுக்கு எந்த நாட்டு இளவரசனும் தயாராகவே இல்ல. அங்க இருந்த இளவரசர்கள் சில பேர் வாழ் போர் மல்யுத்தம் இத மாதிரி போட்டி வச்சா எங்க வீரத்தை நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும், ஆனா இந்த போட்டியில கலந்துகிட்டா உயிரை விடுறதுக்குத்தான் வாய்ப்பு இருக்கு. அதனால நாங்க வேற ஏதாவது நாட்டுல நடக்கிற சுயம்வரத்துல கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாதியிலேயே எழுந்திருச்சு போயிட்டாங்க. போட்டி அறிவிச்சு 1 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறமும் அந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கு யாருமே தயாரா இல்ல. நேரம் ஆக ஆக எங்க இளவரசி மாலினியோட திருமணம் நடக்காமலே போயிடுமோ அப்படிங்கிற கவலை ராஜாவுக்கும் முதலமைச்சருக்கும் வர ஆரம்பிச்சிடுச்சு. முதலமைச்சர் இப்ப மெதுவா எழுந்திருச்சு அங்க கூடியிருக்கிற கூட்டத்தை பார்த்து இங்க கூடியிருக்கிற இளவரசர்களுக்கு இந்த போட்டியில கலந்துக்கறதுல ஒரு தயக்கம் இருக்கிறத எங்களால புரிஞ்சுக்க முடியுது, அதனால இங்க கூடியிருக்கிற யார் வேணா இந்த போட்டியில கலந்துக்கலாம், அந்த மாதிரி தைரியசாலிகள் இந்த கூட்டத்துல யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு. அவரு சொன்னதை கேட்டதும் அங்க வேடிக்கை பார்க்கறதுக்காக வந்த தாமரைவாணனுக்கு திடீர்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. தான் உயிர் வாழறதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு மத்தவங்களுக்கு நிரூபிக்கிறதுக்கு தனக்கு கிடைச்ச ஒரு அருமையான வாய்ப்பா அவன் இத பார்த்தான். தன்னோட உயிர் போறத பத்தி கூட கவலைப்படாம அந்த போட்டியில கலந்துக்கலான்னு அப்பவே அவன் ஒரு முடிவுக்கும் வந்தான். அவன் அங்க கூடியிருந்த எல்லார் முன்னாடியும் இந்த போட்டிக்கு நான் தயார் அப்படின்னு சொன்னதும் ராஜாவுக்கு அவனை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்னு ராஜா எதிர்பார்க்கவே இல்ல. இப்ப அந்த இளைஞனை அனுமதிக்கலன்னா அங்க கூடியிருக்கிற இளவரசர்கள் எல்லாரும் அந்த இளைஞனுக்கு ஆதரவா போராட ஆரம்பிச்சிடுவாங்கன்னு ராஜாவுக்கும் முதலமைச்சருக்கும் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஒருவேளை இவன் இந்த போட்டியில ஜெயிச்சிட்டா வாழ்நாள் முழுக்க இளவரசி ஒரு கையில்லாதவனோட வாழற மாதிரி ஆயிடுமே அப்படிங்கிற கவலையும் அவருக்கு இருந்துச்சு. முதலமைச்சர் வேற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. கையில்லாத ஒருத்தன் நாட்டுக்கு ராஜா ஆனா அவன் எந்த போர்ல எப்படி கலந்துக்க முடியும், இந்த நாட்டை எதிரிகள் கிட்டேந்து எப்படி காப்பாத்த முடியும் அப்படின்னு அவரு யோசிக்க ஆரம்பிச்சாரு. தான் வச்ச போட்டி தனக்கு எதிராவே இப்படி திரும்பிடுச்சே, ஒருவேளை இவன் ஜெயிச்சுட்டா இந்த கையில்லாதவனை திருமணம் செஞ்சுக்கிற மாதிரி ஆயிடுமேன்னு இளவரசிக்கும் ரொம்ப கவலை வந்துடுச்சு. ஆனா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி கோட்டை மதில் சுவர் மேலேந்து 3 வரிசை கத்திகளையும் தாண்டி தாமரைவாணன் அந்த காலியான இடத்துல சரியா குதிச்சான். ராஜாவும் முதலமைச்சரும் இளவரசியும் எதுவுமே பேச தோணாம பிரமை பிடிச்ச மாதிரி அப்படியே உக்காந்திருந்தாங்க. தாமரைவாணன் தான் குதிச்ச காலி இடத்திலேந்து ராஜாவுக்கு முன்னாடி வந்து தலைய மட்டும் குனிஞ்சு அவரை வணங்கிட்டு அங்க கூடியிருந்த எல்லார் முன்னாடியும் பேச ஆரம்பிச்சான். நான் இந்த சுயம்பரத்துல கலந்துகிட்டது இளவரசிய திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக இல்ல. ரெண்டு கையும் இல்லாத என்னால இந்த நாட்டுக்கு ராஜாவா இருந்து ஒரு பாதுகாப்பான ஆட்சியையும் கொடுக்க முடியாது. நான் பிறந்ததுலேருந்தே மற்றவங்களை சார்ந்து வாழ்ந்ததுனால நான் உயிர் வாழறதுக்கும் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குன்னு நிரூபிக்கிறதுக்காகத்தான் இந்த போட்டியில கலந்துகிட்டேன். நான் சாகிற வரைக்கும் இந்த போட்டியில ஜெயிச்ச திருப்தி மட்டுமே எனக்கு போதும். போட்டியில மட்டும் கலந்துகிட்டு ஜெயிச்சு இளவரசிய திருமணம் செஞ்சுக்காம போறதுக்காக எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னான். அங்க இருந்த எல்லாரும் ஆச்சரியமா அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப ராஜா எழுந்திருச்சு அவங்கிட்ட சொன்னாரு, உன்னோட இந்த முடிவு நீ இந்த நாட்டுக்கு செஞ்ச மிகப்பெரிய உதவி. நீ இனிமே யாரையும் சார்ந்திருக்கணும்னு அவசியம் இல்ல. எல்லா வசதிகளோடையும் இந்த அரண்மனையில வாழறதுக்கு உனக்கு எல்லா உரிமையையும் நான் இப்பவே தரேன். இது உன்னோட தன்னம்பிக்கைக்கு நான் கொடுக்கற பரிசு அப்படின்னு சொன்னாரு. அது வரைக்கும் தாமரைவாணன நீ உயிரோட இருந்து யாருக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்ட எல்லாரும் இப்ப வாயடைச்சு போய் நின்னுகிட்டு இருந்தாங்க.
இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க.
இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.